உவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கும் நான் மதுரை தமிழ் மகளிர் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த ஆசிரியை எம் மலர்விழி. அன்பான அனைவருமே மாணவர்களே, இனிய மாலை வணக்கங்களுடன் இன்றைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்காக உங்களுடன் இணைகின்றேன். ஆம், கணித பாடத்தில் தரம் 5 எண்கள், எண்கள் 2 கூட்டல், எண் கோலங்கள் எனும் பாடப்பரப்புகளின் ஊடாக அவற்றில் உள்ள அனைத்து விடயங்களையும் அவ்விடயம் சார்ந்து உங்களுக்கு புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1 எத்தகையான நுண்ணறிவு தேடல்களை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் வரலாம், வந்துள்ளது, வரும் என்பதை பற்றி சற்று ஆராய்வோம். ஆம், செவிமடுத்தலினூடாக மாத்திரம் நிகழும் இக்கற்றல் நிகழ்ச்சியில் உங்கள் கற்றல் செயற்பாடுகள் இலகுவானதாகவும் பயனுடையதாகவும் அமைய வேண்டும் என்பதற்காக எமது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்குள் நுழையும் முன் மாணவர்களே, கணித பாடத்திற்குரிய பயிற்சி குப்பிகள் மற்றும் எழுதுகோள்கள், எழுது கருவிகள், கற்றலுக்கு தேவையான இதர பொருட்களுடன் தரம் 4 கணித பாடநூல், தரம் 5 கணித பாடநூல் என்பவற்றை உங்கள் வசம் வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, எண்கள் எனும் போது இவ் எண்கள் பாடத்தில் சில சொற்பிரயோகங்கள், அதாவது ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியிலுள்ள சொற்களஞ்சியங்களை சற்று பார்ப்போம். எண்களில் இடம், இடப்பெருமானம், வகை குறிக்கும் பெருமானம், வேறித்தழுதுதல், மேலும் வெவ்வேறு விடயங்கள் இங்கு உள்ளடங்களாக காணப்படுகின்றது. இவ் இடம், இடப்பெருமானம், வகை குறிக்கும் பெருமானம் என்பவற்றை நாம் கற்பதற்கு முன்பதாக அடிப்படை கணித எண்ணக்கருக்களாக ஓரிலக்க எண்கள், ஈரிலக்க எண்கள், ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், மூவிலக்க, நான்கிலக்க, 5 எண்கள் தொடர்பான விளக்கங்களை ஓரளவு நாம் பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு நாம் பெற்றிருந்தால் மாத்திரமே இவை சார்ந்த புலமை தேடல் வினாக்களுக்கு எங்களுக்கு விடையளிக்க இலகுவாக அமையும் வினாத்தாள் 1. ஆம், இங்கு ஓரிலக்க எண், ஒற்றை எண்கள் இவ்விரண்டும் ஒன்றா எனும் கேள்வி உங்கள் மனதில் எழலாம். ஓரிலக்க எண் என்பது ஒரு இலக்கத்தை மாத்திரம் கொண்டுள்ள எண்ணாகும். 1 முதல் 9 வரையான இலக்கங்கள் ஓரிலக்க எண்களாகும். ஆனால் ஒற்றை எண் என்பது குறித்த ஒரு இலக்கத்தை 2 வகுக்கும் போது அவ்விலக்கம் அல்லது எண் மிகுதியின்றி வகுப்பட முடியாத விடத்து அவை அனைத்துமே ஒற்றை எண்களாகும். இங்கு மாணவர்களே, ஓரிலக்க எண் எனும் போது 1, 2, 3, 4, 5 என 9 வரையான எண்கள் அனைத்துமே ஓரிலக்க எண்கள்தான். அதாவது ஒரு இலக்கத்தை மட்டும் பயன்படுத்தி நாங்கள் எழுதும் எல்லா வகையான இலக்கங்களும் ஓரிலக்க எண்தான். ஒற்றை எண் என்பது 2 வகுக்கும் போது மிகுதி காணப்படும் இடத்து, அதாவது மிகுதியின்றி வகுபடாத அனைத்துமே ஒற்றை எண்களாகும். அதன்படி 1, 3, 5, 7, 9. இவை வரும் இலக்கங்களும் இறுதியாக இவை வரும் எல்லா வகையான எண்களுமே ஒற்றை எண்களாகும். உதாரணமாக 21. 21 நீங்கள் எடுத்துக்கொண்டால் 2 வகுக்கும் போது 10 தர 2, 20, 10 2 20, மிகுதி 1. இங்கு 2 வகுக்கும் போது எம்மால் மிகுதியின்றி வகுக்க முடியாது. எனவே இது ஒரு ஒற்றை எண்ணாகும். இதுபோல 5 இலக்க, 6 இலக்க, 7 இலக்க, 8 இலக்க, எத்தனை இலக்கங்களை கொண்ட எண்ணாக இருந்தாலும் 2 வகுக்கும் போது மீதியின்றி வகுப்பட முடியாத அனைத்து எண்களுமே ஒற்றை எண்கள் என்ற வகுதிக்குள் அடங்கும். ஆனால் 1 இலக்க எண் என்பது 1 முதல் 9 வரையான அனைத்து இலக்கங்களும் 1 இலக்க எண்களாகும். இவ்வேறுபாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரட்டை எண்கள் 8 இலக்க எண்கள் என்ற 2க்கும் இடையிலான வித்தியாசங்களை பார்ப்போம். நாம் ஏற்கனவே கற்றது போல 1 இலக்கத்தை மட்டும் பயன்படுத்தி எழுதக்கூடிய எண்கள் 1 இலக்க எண் என்றால், 2 இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி எழுதக்கூடியவை 8 இலக்க எண்களாகும். இதன்படி 10 தொடக்கம் 99 வரையான எண்கள் 8 இலக்க எண்களாகும். இங்கு நீங்கள் 10 முதல் 99 வரையான இலக்கங்களை எழுதும் போது எந்த எண்ணாக இருந்தாலும் அதை எழுதுவதற்கு 2 இலக்கங்களை மாத்திரமே பயன்படுத்துவீர்கள். இந்த அடிப்படையில் 10, 11, 13 இவ்வாறு 99 வரையான எல்லா வகையான எண்களுமே 8 இலக்க எண்கள் ஆகும். இரட்டை எண் என்பது 2 மிகுதியின்றி வகுப்படக்கூடிய எல்லா எண்களுமே இரட்டை எண்களாகும். இதன்படி 2, 4, 6, 8 இத்தோடு இறுதியாக 0 வரும் அனைத்து எண்களுமே இரட்டை எண்களாகும். நீங்கள் எழுதி பார்க்கலாம். எழுதி வகுத்து 2 பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஒற்றை எண்களும் இரட்டை எண்களும். இக்கற்பித்தலில் மாணவர்களே, நீங்கள் மேலதிகமாக விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக பயிற்சியாக 1 இலக்க எண்கள், 8 இலக்க எண்கள், ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள் இவற்றை பிரித்து தலைப்புகளாக இட்டு சில இலக்கங்கள் எண்களை எழுதி பாருங்கள். இவ் அறிமுகத்துடன் அடுத்து நாம் கற்கவிருப்பது எண்கள் எனும் பாடத்தில் தரம் 5 இடப்பெருமானம், இடம் வகை குறிக்கும் பெருமானம் என்பவற்றை ஆகும். இங்கு நாம் அடிக்கடி இடர்படும் சந்தர்ப்பங்கள், அதாவது உதாரணமாக இப்பொழுது நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், 6528, அதாவது 6, 5, 2, 8, அதாவது 4 இலக்க எண்ணை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். இங்கு முதலாவதாக இருக்கும் இலக்கம் 6, இதன் இடம் எது? 6 இடப்பெறுமானம் யாது? ஆறு, வகை குறிக்கும் பெறுமானம் என்ன? இவ்வாறான வினாக்களை வினவும் போது நாம் சில இடங்களில் இடர்படுகிறோம். இவற்றை எவ்வாறு எழுதுவது? எண்களிலா, சொற்களிலா? எமக்கு தெரிந்திருந்தாலும் பரீட்சை நேரத்தில் இது எமக்கு ஒரு குழப்பத்தை தருகிறது. இனியும் இதில் நாங்கள் ஒரு தெளிவான பதிலை கண்டுகொள்வோம். மாணவர்களே, இடம் என்று ஒரு கேள்வி வருமாக இருந்தால் அங்கு உங்களுடைய விடை சொற்களில் அமைய வேண்டும். ஆறின் இடம் எது? ஆயிரத்தின் இடம், நூறின் இடம், பத்தின் இடம், ஒன்றின் இடம். இங்கு நீங்கள் எழுதும் விடையானது சொற்களில் அமைந்திருக்க வேண்டும். அதாவது குறித்த எண்ணில் உங்களுக்கு தரப்பட்ட இலக்கம் எந்த இடத்தை ஏற்கிறது? ஒன்றின் இடத்தையா, பத்தின் இடத்தையா, நூறின் இடத்தையா, ஆயிரத்தின் இடத்தையா என்று வினவும் போது நீங்கள் அந்த இடத்தை மாத்திரம் கூறுவதாக சொற்களில் அமையும் விடையாக காணப்படும். இந்த அடிப்படையில் நீங்கள் எழுதிய 6528 ஆறு ஆயிரத்தினிடம், ஐந்து நூறினிடம், இரண்டு பத்தினிடம், எட்டு ஒன்றினிடம். இதை நீங்கள் சொற்களிலேயே அதாவது எழுத்துக்களால் எழுதியிருக்க வேண்டும். இடம் எனும் போது அவை சொற்களில் எழுத்துக்களில் எழுதப்படல் வேண்டும். அடுத்ததாக இடப்பெறுமானம். இடப்பெறுமானம் எனும் போது உங்களுக்கு ஒரு இலக்கம் வழங்கப்படுகிறது. நாம் ஏலவே எழுதிய 6528 6528 எனும் இலக்கத்தையே மீண்டும் எழுதி கொள்ளுங்கள். இங்கு ஐந்தின் இடப்பெறுமானம் யாது? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இங்கு ஐந்து ஏற்கும் இடம் எது? ஒன்றுகளா, பத்துகளா, நூறுகளா? நூறுகள் என்ற இடத்தில் இவ் ஐந்து காணப்படுகிறது. கேள்வி இடப்பெருமானம். இந்த அடிப்படையில் இடப்பெருமானம் என்று வருவதால் நீங்கள் இவ்விடையை இலக்கத்திலேயே அதாவது எண்களிலேயே எழுத வேண்டும். ஆகவே 6528 ஐந்தின் இடப்பெருமானம் நூறு. 6528 ஆறின் இடப்பெருமானம் ஆயிரம். இரண்டின் இடப்பெருமானம் பத்து. எட்டின் இடப்பெருமானம் ஒன்று. இவ்வாறு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் எண்ணில் உங்களிடம் கேட்கும் இலக்கம் எந்த இடத்தை ஏற்கிறதோ, ஒன்றின் இடத்தையா, பத்தின் இடத்தையா, நூறின் இடத்தையா, ஆயிரத்தின் இடத்தையா என்று வினவி அதற்கேற்றவாறு உங்களுடைய விடையானது எண்ணில் இலக்கத்தில் அமைய வேண்டும். ஒன்றினிடம், பத்தினிடம், நூறினிடம், ஆயிரத்தினிடம் என்று சொற்களில் எழுதுவது இடம். ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரம் என்று இலக்கத்தில் அல்லது எண்ணில் நீங்கள் தருமிடத்து அவை இடப்பெருமாணம் ஆகும். இப்பொழுது பெரிதொரு இலக்கம் ஒன்றை நீங்கள் எழுதுங்கள். 8527. இங்கு 8 இடப்பெருமானம் 1000. 5 இடப்பெருமானம் 100. 2 இடப்பெருமானம் 10. 7 இடப்பெருமானம் 1. இவை நீங்கள் இலக்கத்தில் எழுதியிருக்க வேண்டும். இவ்வாறு இடப்பெருமானம் எனும் போது 1, 10, 100, 1000 என்று இலக்கத்தில் எழுத வேண்டும். பெருமானம், அவர்களால் கேட்கப்பட்ட வினா பெருமானம், ஆகவே நாங்கள் அதை எண்களில் விடையளிக்கின்றோம். அடுத்து உங்களுக்கு வரும் கேள்வி, குறித்த இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம். வகை குறிக்கப்பெறும் பெருமானம் எனும் போது குறித்த ஒரு இலக்கம் ஏற்கும் இடத்தை கொண்டு அவ்விலக்கத்தின் பெருமதியானது மாற்றமடைகின்றது. அப்பெருமதியை குறிப்பிடுவது வகை குறிக்கப்படும் பெருமானம். உதாரணமாக உங்களுக்கு விளங்குவதற்காக, 21 இங்கு 1 வகை குறிக்கும் பெருமானம் 1 ஏற்கிறது, அதன் பெருமதி 1. இதே இடத்தில் 21 இடமானது 10 இருப்பதால் அது வகை குறிக்கும் பெருமானம் 20. இவ்வாறு அவ் இலக்கமானது ஓர் எண்ணில் ஏற்கும் இடத்தை அடிப்படையாக கொண்டு அதன் பெருமதியை தீர்மானிப்போமானால் அங்கு வகை குறிக்கப்படும் பெருமானத்தை நாங்கள் கூற முடியும். உதாரணமாக 6572 இங்கு 6000 இடத்தில் இருக்கிறது. 6 வகை குறிக்கும் பெருமானம் 6000 6572 5 வகை குறிக்கும் பெருமானம் 5 இருக்கும் இடம் 100, ஆகவே 5 × 100 = 500. இவ்வாறு அவ் எண்ணில் குறித்த இலக்கம் இருக்கும் இடத்தை கொண்டு அதன் பெருமதியை நாங்கள் தீர்மானிக்கின்றோம். எனவே இங்கு 5 வகை குறிக்கும் பெருமானம் 500, 7 வகை குறிக்கும் பெருமானம் 70 என்று நாங்கள் தீர்மானிக்க முடியும். இந்த அடிப்படையில் நாங்கள் கற்ற இடம், இடப்பெருமானம், வகை குறிக்கும் பெருமானம் என்பவற்றை கருத்திற்கொண்டு ஒரு எண்ணை எழுதி அதன் இடம், இடப்பெருமானம், வகை குறிக்கும் பெருமானம் என்பவற்றை எழுதி பார்ப்போம். மாணவர்களே, எழுதி கொள்ளுங்கள். 5200 45. அதாவது நீங்கள் எழுதிய இலக்கம் 5, 2, 4, 5. இவ்வெண்ணிற்கு நீங்கள் அதன் இடங்களை குறித்து கொள்ளுங்கள். உதாரணமாக 5 1கள், 4 10கள், 2 100கள், 5 1000கள். இங்கு 2 5கள் காணப்படுகிறது. கடைசியாக இருக்கும் 5ஐ எடுத்துக்கொண்டால் அவ் 5இன் இடமானது 1இன் இடம். கடைசியாக இருக்கும் 5இன் இடப்பெருமானம் கேட்கப்படுமானால் 1 இலக்கத்தில் எழுத வேண்டும். 1 கடைசியாக இருக்கும் 5 வகை குறைக்கும் பெருமானம் என்று கேட்கும் போது 5 தர 1, 5 அந்த 5இன் பெருமதி 5 1கள் என்பதே இதன் கருத்து. இதேபோல 4 எனும் இலக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு 4 எனும் இலக்கத்தின் இடம் எது? நீங்கள் ஏற்கனவே குறித்திருக்கிறீர்கள், அதன் இடம் 10இன் இடம் என்று சொற்களில் எழுத வேண்டும். இப்பொழுது 4இன் இடப்பெருமானம் எது? அதன் பெருமானம், அதை ஏற்றிருக்கும் இடத்தின் பெருமானம் 10கள். அப்படியென்றால் நீங்கள் இலக்கத்தில் எழுத வேண்டும் 10 என்று. இங்கு 4 வகை குறைக்கும் பெருமானம் எது? 10கள் 4 அங்கு இருக்கிறது. ஆகவே 4 வகை குறைக்கும் பெருமானம் 40. இவ்வாறு நீங்கள் விடை எழுத வேண்டும். அதே எண்ணில், அதாவது நான் தந்துள்ள 5245 எனும் எண்ணில் 2 நீங்கள் இடங்களை குறித்திருக்கிறீர்கள். 2இன் இடம் எது? 2இன் இடம் 100இன் இடம். சொற்களில் எழுத வேண்டும். அதே 2இன் இடப்பெருமானம் 100 இலக்கத்தில் எழுத வேண்டும். இடப்பெருமானம் எனும் போது இலக்கத்தில் வரும் 100. அதே 2 வகை குறிக்கும் பெருமானம் எது? அதாவது 5245 2 என்ற இலக்கம் 100 என்ற இடத்தில் இருக்கிறது. ஆகவே அதன் பெருமதி 200. எனவே 5245 2இன் வகை குறிக்கும் பெருமானம் 200 என்று இலக்கத்தில் நீங்கள் எழுத வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு முழுமையான ஒரு விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு எண்ணை தரும்போது இடம் என்று கேட்டால் 1இன் இடம், 10இன் இடம், 100இன் இடம், 1000இன் இடம் என்று சொற்களில் எழுத வேண்டும். இடப்பெருமானம் என்று வினவும் போது அது அமைந்துள்ள இடத்தின் பெருமானம் 1களா, 10களா, 100களா, 1000களா என்று இலக்கத்தில் எழுத வேண்டும். 1, 10, 100, 1000 என இலக்கத்தில் எழுதுவது இடப்பெருமானம். இதே வகை குறிக்கும் பெருமானம் எனும்போது குறித்த ஒரு இலக்கம் ஏற்கும் இடத்தை கொண்டு அதனுடைய பெருமதி என்ன என்று கூறுவது வகை குறிக்கும் பெருமானம். ஐந்து, ஒன்றுகளின் இடத்தில் இருக்குமாயின் அது வகை குறிக்கும் பெருமானம் ஐந்து. குறித்த ஐந்து பத்துகளின் இடத்தில் இருக்குமாயின் அவ் ஐந்தின் வகை குறிக்கும் பெருமானம் ஐம்பது. குறித்த ஒரு எண்ணில் ஐந்து நூறுகளின் இடத்தில் இருக்குமாயின் அவ் ஐந்தின் வகை குறிக்கும் பெருமானம் ஐநூறு. குறித்த எண்ணில் ஐந்து ஆயிரத்தினிடத்தில் இருக்குமாயின் அது ஐந்து ஆயிரங்களை ஏற்றிருக்கிறது. ஆகவே அதன் வகை குறிக்கும் பெருமானம் ஐயாயிரம் என்று நீங்கள் எழுத வேண்டும். எனவே இங்கு இடம், இடப்பெருமானம், வகை குறிக்கும் பெருமானம் என்பவற்றில் ஓரளவு தெளிவை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக எண்கள் பாடத்தில் எண் பெயர்களை எவ்வாறு எழுதுவது. எண் பெயர்களை எழுதும் போது சொற்களில் எங்களுடைய மொழி ஆற்றல் வலுவின்றி லகர லகர நகர நகர வேறுபாடுகளையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு ஐநூறு முன்னூறு என்ற எண்களை எழுதும் போது எனும் எழுத்து பிரயோகத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இவை நாம் அடிக்கடி விடும் தவறுகளாக இருப்பதால் அதனை விடுத்து எண் பெயரொன்றை எழுதும் போது அதன் இடங்களை சரியாக குறித்து கொண்டு எழுதுவோமானால் எண் பெயர்கள் பிழைக்காது. உதாரணமாக நான் இப்பொழுது கூறும் இலக்கத்தை நீங்கள் உங்கள் பயிற்சி கோப்பையில் பிரதி செய்யுங்கள். நான்கு ஏழு ஆறு இரண்டு, அதாவது நான் உங்களுக்கு தந்துள்ள எண் நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி ரெண்டு. இங்கு நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய செயலானது அவ் எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்தின் இடங்களையும் குறித்து கொள்ளுங்கள். இரண்டின் இடம் ஒன்று, ஆறின் இடம் பத்து, ஏழின் இடம் நூறு, நான்கின் இடம் ஆயிரம் குறித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் அலகுகளாக பிரித்து கொள்வது, அதாவது கடைசியில் இருந்து நூறுகளை பிரித்து கொள்ளுங்கள். எழுநூற்று அறுபத்தொன்பது, எழுநூற்று அறுபத்து ரெண்டு, அறுநூற்று முப்பத்தொன்பது. இவ்வாறு நீங்கள் நூறுகளை பிரித்து கொண்டு ஆயிரத்தை தனித்து வாசிக்கும் போது எண் பெயர்களை சரியாக எழுத முடியும். சரி, நாங்கள் எழுதிய எண்ணுக்கு வருவோம். நான்கு ஆயிரங்கள், ஆகவே நான்காயிரத்து. ஏழு நூறுகள், எழுநூற்று. ஆறு பத்துகள், அறுபத்து. இரண்டு ஒன்றுகள் இருக்கிறது, இரண்டு. இங்கு நாங்கள் சேர்த்தெழுதும் போது நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி ரெண்டு என்று எழுத வேண்டும். நூறுகளை முடியுமானவரை சேர்த்தெழுதுவது சரியாக கணிக்கப்படும். நான்காயிரத்து என்று எழுதுவதே சரி. இதுபோல இரண்டாயிரத்து என்பதை ஈராயிரத்து என்று எழுத முடியும். எட்டாயிரத்து என்று வரும் எண்ணொன்றை எண்ணாயிரத்து என்று எழுதும் போது அது சரி என்று ஏற்கப்படும். அது சரி, எட்டாயிரத்து என்பதை எண்ணாயிரத்து என்று எழுதலாம். இரண்டாயிரத்து என்பதை ஈராயிரத்து என்று எழுதலாம். இரண்டு ஆயிரங்கள், ஈராயிரம். இது தவறல்ல, இது எம்மிலும் ஒரு சந்தேகமாக இருந்த போதும் இவை தெளிவாக இரண்டு ஆயிரங்கள் ஈராயிரம், இரண்டாயிரம் ஈராயிரம் என்று எழுதவும், எட்டாயிரம் எண்ணாயிரம் என்று எழுதவும் முடியும். பிரிதொரு எண்ணை அதன் என் பெயரை எழுத நாங்கள் பயில்வோம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு எண் தருகிறேன். இரண்டு, நான்கு, ஏழு, ஒன்பது. நான் தந்துள்ள இலக்கத்திற்கு நீங்கள் அதன் இடங்களை பதிவு செய்யுங்கள். ஒன்பது ஒன்றினிடம், ஏழு பத்தினிடம், நான்கு நூறினிடம், இரண்டு ஆயிரத்தினிடம். இப்பொழுது நான் கூறியவாறு எழுதி பார்ப்போம். இரண்டு ஆயிரங்கள், ஆகவே இரண்டாயிரத்து. அலகுகளாக பிரிக்கும் போது நூறுகளை தனித்து எழுத கற்றுள்ளோம். அந்த அடிப்படையில் நான்கு நூறுகள் நானூற்று, ஏழு பத்துகள் எழுபத்தொன்பது ஒன்றுகளை சேர்த்து எழுதி கொள்கிறோம். இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தொன்பது அல்லது ஈராயிரத்து நானூற்று எழுபத்தொன்பது. இவை இரண்டுமே சரியான விடைகளாக காணப்படும். இப்பொழுது நீங்கள் ஓரளவு எண் பெயர்களை எழுதி கொள்வதற்கு பயிற்சியொன்றை பெற்றிருப்பீர்கள். மேலதிகமாக நீங்கள் சில நான்கிலக்க எண்களை எழுதி அவ்வெண்களின் எண் பெயர்களை எழுதி பயிற்சியொன்றை செய்து பாருங்கள். ஐந்திலக்க எண்களை எழுதும் போதும் அலகுகளாக பிரித்து, அதாவது மூன்று எண்களை நூறுகளை தனித்தும் ஆயிரங்கள் பத்தாயிரங்களை தனித்தும் எழுத பழகுவீர்களானால் ஐந்திலக்க எண்களை இலகுவாக அதன் எண் பெயர்களை எழுத உங்களால் முடியும். எண் பெயர்களை எழுதுவதில் ஐந்திலக்க எண்ணொன்றை சற்று ஆழமாக பார்ப்போம். அன்பான மாணவர்களே, கணித பாடமொன்றை கரும்பலகை அல்லது வெண்பலகை அல்லது குறைந்தபட்சம் உங்களுடன் அருகிலிருந்து செய்வித்து கற்பிப்பது போல் அல்லாது ஒரு செவிமடுத்தலின் ஊடாகவே இக்கற்றலை நீங்கள் மேற்கொள்வதால் மிக அவதானமாக செவிமடுக்கும் போது மாத்திரமே உங்களால் இக்கணித பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டுகொள்ள முடியும். இந்த அடிப்படையில் இவற்றை மிக அவதானித்து நீங்கள் எழுதிக்கொள்ளுங்கள். நான் ஒரு இலக்கம் தருகிறேன். இரண்டு நான்கு ஏழு ஆறு மூன்று. இரண்டு நான்கு ஏழு ஆறு மூன்று. இப்பொழுது நீங்கள் இவ் எண்ணின் இடங்களை எழுதி கொள்ளுங்கள். மூன்றின் இடம் ஒன்று, ஆறினிடம் பத்து, நூறு ஏழினிடம் நூறு, நான்கினிடம் ஆயிரம், இரண்டினிடம் பத்தாயிரம். உங்களுக்கு நான் ஏழவே கூறியது போல இப்பொழுது நூறுகளை அலகு வளையங்களாக பிரிக்கிறீர்கள். ஏழு ஆறு மூன்று இவை அனைத்தும் ஒரு அலகாகவும் இரண்டு நான்கு ஒரு அலகாகவும் பிரித்திருப்பீர்கள். அதாவது நான் தந்த எண்ணை கடைசியிலிருந்து மூன்று இலக்கங்களை வேறாக்கி பிரித்து வைத்திருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எழுநூற்று அறுபத்து மூன்று என்பது வேறாகவும் எழுநூற்று அறுபத்து மூன்று வேறாகவும் 24 ஆயிரங்களையும் உடைய ஒரு எண். எழுதி பாருங்கள், 24,763. 24, அதை தனித்து கூறுகிறீர்கள் ஆயிரங்களில், 24,000. கடைசி 3 இலக்கங்களை தனித்து கூறுகிறீர்கள், 763. 24,763. இப்பொழுது உங்களுக்கு 5 இலக்க எண் ஒன்றை அதன் எண் பெயரை சரியாக எழுதுவதற்கு கற்றிருப்பீர்கள். அதுபோல பிறிதொரு இலக்கம் ஒன்றை எழுதிக்கொள்ளுங்கள். 4,7,6,2,1. இங்கு நான் தந்துள்ள எண்ணை 100 வளையங்களாக பிரித்து கொள்ளுங்கள். 621 இறுதியிலும் 47 முன்னும் அமைந்த ஒரு எண் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆயிரங்களையும் நூறுகளையும் இணைத்து எழுதி பாருங்கள். 47,621. அதாவது மாணவர்களே, உங்களுக்கு வழங்கும் எண்ணை கடைசியில் இருந்து 3 இலக்கங்களாக பிரித்து கொள்ளுங்கள். 3 இலக்கங்கள் கடைசியிலிருந்து 100 இடம், அதாவது 100 வரும் இலக்கம் வரை நூறுகளிலும், 1,000, 10,000 உள்ள எண்களை கொண்டு 1,000 பகுதிகளாகவும் கொண்டு எழுதும் போது பிழைக்காமல் எண் பெயரை சரியாக எழுதும் ஆற்றலுக்கு உங்களை நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள முடியும். 47,621. இவ்வாறு நீங்கள் எழுதும் போது கட்டாயமாக மொழி சார்ந்த லகர லகர நகர நகர வேறுபாடுகளை கட்டாயமாக தெரிந்து பிழையின்றி எழுத வேண்டியது மிக அவதானமான ஒரு செயற்பாடாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் எழுதும் போது எண் பெயரை பிழையின்றி எழுத கற்றுக்கொள்ள முடியும். பயிற்சிகளாக நீங்கள் ஒரு சில எண்களை எழுதி கொள்ளுங்கள். 8,1,3,4,5. 8,1,3,4,5. இப்பொழுது நீங்கள் இதற்கு 1, 10, 100, 1,000, 10,000 அதன் இடங்களை குறித்து 100 அலகுகளாக பிரித்து கொள்ளுங்கள். 345 வேறாக இருக்கிறது, 81,000 இருக்கிறது அலகுகளாக பிரிக்கும் போது. இப்பொழுது உங்களால் எழுத முடியும். 81,345. எழுத்து பிழையின்றி எழுத வேண்டியது உங்கள் தலையாய கடமை. அதை நீங்கள் கருத்தில் கொண்டு எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக நீங்கள் எழுதிய எண் பெயர் 81,345.